ඊළඟට ගරු තිලක රාජ්‍ය මන්ත්‍රීතුමා.
ගෞරව සභිකි තලමේ தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 2018 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு செய்யப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அது தொடர்பான பொதுவான உரையொன்றை ஆற்றுவதற்காக வாய்ப்பளித்தமைக்காக முதலில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளிலே 301 உபத்தலைப்புகளில் பல்வேறு விடயங்கள் குறித்து முன்மொழிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வரவு செலவு திட்டத்தின் துணிப்பொருளாக நீல பசுமை ஸ்ரீலங்கா என்டர்பிரைசஸ் என்கின்ற முன்மொழிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீலக்கட்சியும் பச்சை கட்சியும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நல்லாட்சி காலத்திலே மேலும் இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியை முன்கொண்டு செல்லும் பொருட்டு சர்வதேச பொருளாதார ஒழுங்குகளையும் உள்வாங்கியவாறு உள்நாட்டில் நல்லிணக்கம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான அவதானிப்புகளையும் செலுத்தியதாக இந்த வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. முதல் 15 முதல் 38 வரையான உபதலைப்புகள் பொதுவாக இந்த வரவு செலவு திட்டத்தின் நோக்கங்கள் குறித்து நிற்கின்ற அதே நேரத்தில் எஞ்சிய பகுதி அதன் துணிப்பொருளுக்கு ஏற்றவாறு 39 முதல் 65 வரையான உபதலைப்புகள் பசுமை சார்ந்தும் கடல் வளம் சார்ந்தும் இவ்வாறு நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அபிவிருத்திகளை மேற்கொள்ளப் போகின்றோம் என்பதை சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றது. அதேபோல கைத்தொழில் சார்ந்த விடயங்களை முன்னேற்றுவதற்கும் ஸ்ரீலங்கா என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு தொழில் முயற்சியாண்மையை இலங்கையில் வளர்த்தெடுப்பதற்கான முன்மொழிவுகளும் இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சுற்றுலாத்துறை போன்ற கைத்தொழில்துறை சார்ந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அதே நேரம் சமூக நலன் நோன்பு விடயங்கள் என்கின்ற அடிப்படையில் கல்வித்துறை சார்ந்த விடயங்களுக்கும் விளையாட்டு சுகாதாரம் வீடமைப்பு முதலான விடயங்களும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றன. விசேஷமாக நான் அவதானிக்கின்ற ஒரு விடயம் உபதலைப்புகளான 262 இலிருந்து 282 வரையான தலைப்பு மிகுந்த கவனத்தை பெறுகிறது. நல்லிணக்கம் என்கின்ற தலைப்பில் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நல்லிணக்க சமிக்ஞையை காட்டுகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாகவும் அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக குறிப்பாக யுத்தத்தினால் பெரும் பாதிப்புக்குள்ளான வட மாகாணத்தை இலக்கு வைத்ததாக அங்கே பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்வைப்பதற்கான முன்வைப்புகளும் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கல்வி சுகாதாரம் வீடு ஆகிய விடயங்களை மக்கள் நலன் நோன்பு விடயமாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்ட விடயங்களிலே நான் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நுவரெலியா மாவட்டம் சார்ந்து இந்த விடயங்கள் எவ்வாறு பார்க்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். கல்வி என்று வருகின்ற பொழுது பெருந்தோட்ட பகுதி பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கென கல்வி அமைச்சிலே ஒரு பகுதி இயங்குகிறது. அந்த பகுதியில் விஞ்ஞான தர பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு என 250 மில்லியன் ரூபாய் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டு வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் கூட அது முழுமையாக நிறைவேறாத பட்சத்தில் அதனை மேலும் வலுப்படுத்துவதற்காக இந்த வரவு செலவு திட்டத்திலே 450 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சுகாதாரம் என்று வருகின்ற போதும் சுகாதார அமைச்சுக்கு கீழாக எஸ்டேட் அண்ட் ஏர்பன் ஹெல்த் செக்டர் என்கின்ற நகரத்தையும் தோட்டப்பகுதிகளை மையப்படுத்தியதாக சுகாதார முறைமையை மேம்படுத்துவதற்காக இருந்த அந்த அலகு இப்பொழுது வேறு ஒரு பெயரில் அழைக்கப்படுகிறது. டெவலப்மெண்ட் ஆஃப் எஸ்டேட் செக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையிலே 100 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த வரவு செலவு திட்டத்தில் எஸ்டேட் அண்ட் ஏர்பன் செக்டர் ஹெல்த் யூனிட் என்று வருகின்ற பொழுது 280 மில்லியனாக இருந்திருக்கிறது. எனவே இப்போது இந்த அறிக்கையின் பிரகாரம் இந்த பொழிப்பறிக்கையில் நான் அந்த தகவலை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த அறிக்கையின் பிரகாரம் சில நேரம் இந்த 100 மில்லியன் என்பது தனியே தோட்டப்பகுதி வைத்தியசாலைகளை மேம்படுத்துவதற்காக மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்பது பற்றிய தெளிவுகள் இங்கு இல்லாமல் இருக்கிறது. அதே போல் அடுத்ததாக வீடமைப்புகளை வருகின்ற போது நாங்கள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விடயமாகவும் அதே வேளம் இந்த அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விடயமாகவும் நாங்கள் கருதுவது கடந்த காலங்களில் கடந்த ஆட்சியின் போது தோட்டப்பகுதி வீடமைப்பு என்பது கவர்ச்சிகரமான வார்த்தைகளாக மாத்திரம் இந்த வரவு செலவு திட்ட உரைகளிலே முன்மொழியப்பட்ட அதே நேரம் முன்னாள் அமைச்சர் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்களின் வரவு செலவு திட்ட முன்மொழிவாக இருக்கட்டும் தற்போதைய எமது நிதியமைச்சர் மங்கள சமரவீர அவர்களின் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளாக இருக்கட்டும் இந்த வீடமைப்பு திட்டத்துக்கான முன்மொழிவுகளை செய்திருக்கின்ற அதே நேரம் குறிப்பிட்ட அளவு நிதியை ஒதுக்கி இதை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மூன்று விடயங்களும் அடிப்படை விடயங்கள் என்கின்ற அடிப்படையில் நான் மக்களோடு நின்று இந்த அரசாங்கத்தினால் எமது அரசாங்கத்தினால் முன்மொழியப்படுகின்ற விடயங்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக செயலாற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற வகையிலே நாங்கள் அங்கே சில சிக்கல்களை அனுபவிக்கின்றோம். அது தொடர்பாக இந்த உயரிய சபையிலே நான் பதிவு செய்யலாம் என நினைக்கிறேன். இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து உரையாற்றிய போது எமது நிதியமைச்சர் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இருந்தார். நாங்கள் சுதந்திர இலங்கையின் 70வது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கிறோம் என. அண்மையிலே தான் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தின் 70வது ஆண்டு நிறைவையும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த சபையிலே நாங்கள் கொண்டாடியிருந்தோம், மகிழ்ந்திருந்தோம். ஆனால் இந்த வரலாற்றுக்குள் ஒரு சோகமான வரலாறும் இருக்கிறது. 70 வருட இந்த சுதந்திர வரலாற்றில் 70 வருடங்களுக்கு முன்பதாக அந்த 1வது பாராளுமன்றத்திலே பிரஜா உரிமை சட்டம் கொண்டு வந்தபோது இந்த நாட்டில் பிரஜா உரிமை நீக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டமாக மலையக சமூகம் இருந்திருக்கிறது. அந்த சமூகத்தின் பிரதிநிதியாகத்தான் நான் இன்று இந்த பாராளுமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த 70 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலப்பகுதிகளை நாங்கள் எங்களிடமிருந்து பறித்தெடுக்கப்பட்ட பிரஜா உரிமையை மீள பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை பிரஜைகள் என்பதை மீளவும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் அந்த போராட்டத்துக்காக செலவிட வேண்டிய நிலையில் அதற்கு பின்னான காலப்பகுதியில் அது கிடைக்கப்பெற்ற போதும் கூட இன்றைய காலம் வரை முழுமையாக அந்த இலங்கை பிரஜைகள் அனுபவிக்கக்கூடிய உரிமைகளை பெறுவதற்கான ஏற்பாடுகள் இந்த பகுதியில் இல்லாமல் இருப்பதன் காரணமாக, குறிப்பாக நிர்வாகம் சார்ந்த ஏற்பாடுகள் இல்லாமல் இருப்பதன் காரணமாக அல்லது நிர்வாகம் சார்ந்த ஏற்பாடுகள் சிக்கலுக்குள்ளானதாக இருப்பதன் காரணமாக என்னதான் இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவுகள் ஒதுக்கீடுகள் செய்யப்பட்ட போதும் கூட அதில் மேலிருந்து கீழ் நோக்கி எடுத்துச் செல்கின்ற போது மக்களை பயனாளிகளாக மாற்றுவதற்கு எங்களுக்கு பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. உதாரணமாக இந்த கல்வி சம்பந்தப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அந்த ஒதுக்கீடுகள் செய்யப்பட்ட போதும் கூட பெருந்தோட்ட பாடசாலைகளை அரச பாடசாலைகளாக பொறுப்பேற்கும் போது அந்த பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கென 2 ஏக்கர் காணிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அந்த காலத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த முறை இருக்கின்ற போதும் கூட இன்றைய திகதி வரை அந்த காணிகளை பெற்றுக்கொள்வதில் உள்ள நிர்வாக சிக்கல் காரணமாக அரசாங்கம் நிதி ஒதுக்கின்ற போதும் கூட வருட இறுதியிலே அந்த கட்டடங்களை வழங்கி விருத்தி செய்வதற்கு அந்த பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு தடைகள் ஏற்படுத்தப்படும் காரணமாக ஒரு வரவு செலவு திட்ட அறிக்கையில் அது முன்மொழியப்பட்ட போதும் கூட அடுத்தடுத்த வரவு செலவு திட்ட காலப்பகுதிக்கும் இந்த வேலைகள் எடுத்துச் செல்ல காரணமாக வெறும் 8 பாடசாலைகளை மாத்திரம், 25 பாடசாலைகளில் 8 பாடசாலைகளை மாத்திரமே ஓரளவுக்கேனும் வேலைகளை ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை கடந்த காலங்களில் காணப்பட்டது. எனவே இது அரசாங்கத்தின் மீது, அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குகின்ற எங்கள் மீது ஒரு குறையாக மாறுகின்றது. தவிர இந்த நிர்வாக சிக்கல் நீக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் எங்களை தொடர்ச்சியான வேண்டுகோளாக இருக்கிறது. பெருந்தோட்டத்துறை சுகாதாரத்திலும் நாங்கள் இதே நிலைமை அவதானிக்கின்றோம். நான் பெருந்தோட்டத்துறை சுகாதாரம் சம்பந்தமாக மேற்பார்வை குழுவில் ஒரு உபக்குழுவை அமைத்து அதன் ஊடாகவும் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்வைத்து அமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே அமைச்சரின் கவனத்திற்கும் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே சுகாதார அமைச்சின் எண்ணமும் கூட இந்த பெருந்தோட்டத்துறை சுகாதாரத்தை முழுமையாக தேசியமயப்படுத்தி அவர்களுக்கு அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலை இருக்கும் போதும் கூட இந்த முறைமை மாற்றம் முழுமையாக அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட இந்த மக்களுக்கு அதனை பெற்றுக் கொடுத்தது போல அவர்கள் முழு நிர்வாகத்திலும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் அமையாத போது அதற்கான மாற்று தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த வரவு செலவு திட்ட உரையின் போது இந்த வேலை திட்டங்கள் ஏதேனும் அங்கே பின்னடைவை சந்திக்குமாக இருந்தால் அதற்கான காரணம் என்ன என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக நான் இந்த உயரிய சபையில் இதனை பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த நிலைமைகளை நாங்கள் வீடமைப்பு திட்டத்திலும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வீடமைப்பு திட்டங்களை உருவாக்குகின்ற போதும் கூட 25,000 வீடுகளுக்கான ஒதுக்கீடுகள், அதற்கான ஏற்பாடுகள் வரவு செலவு திட்டத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதும் கூட நடைமுறைகள் செல்லுகின்ற போது அந்த காணிகளை பெற்றுக்கொள்வதில் எங்கள் பல்வேறு சிக்கல் இருந்தது. கோல்டன் ஷேர் ஹோல்டர் என்கின்ற பெயரின் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியை நிர்வகிக்கின்ற பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த வீடமைப்புக்காக நாங்கள் விண்ணப்பிக்கின்ற போது அது தொடர்பான கடித பரிமாற்றங்களை செய்வதற்கே ஏறக்குறைய 9 மாதங்களை எடுத்து விடுகின்ற நிலையில் இறுதியாக நாங்கள் அனுமதியை கோல்டன் ஷேர் ஹோல்டர் என்கின்ற வகையில் திரைசேரியிடம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கின்ற வேளையில் நாங்கள் பெரும்பாலான காலப்பகுதியில் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டும் அதனை மக்களிடத்துக்கு கொண்டு செல்வதற்கு கிட்டத்தட்ட 1 வருடத்தின் 3/4 பங்குகளை கடித போக்குவரத்தின் ஊடாகவே செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அல்லது ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் நாங்கள் அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து தான் அந்த அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிர்வாக சிக்கல்கள் காரணமாக நல்லாட்சி அரசாங்கம் எத்தனை மக்கள் சலுகைகளை, மக்களுக்கான அபிவிருத்திகளை முன்வைப்பதற்கு வந்த போதும் கூட எங்களுக்கிடையே இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் அதனை சென்று சேர்வதில் மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதில் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கியது. இதற்கு முன்பதாக பல்வேறு தடவைகள் நாங்கள் இது தொடர்பாக இந்த உயரிய கவனத்தில் கொண்டு வந்த போதும் கூட நான் குறிப்பாக நினைக்கிறேன், 251வது உபதலைப்பின் கீழ் நாட்டின் அபிவிருத்தி கொள்கையை உருவாக்குவதில் ஒருங்கிணைந்த அணுகுமுறையினை தேசிய பொருளாதார சபை உறுதி செய்யும் என்பதற்காக அதற்காக 300 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வரவு செலவு திட்ட உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாட்டின் அபிவிருத்தி கொள்கைகளை உருவாக்குவதிலும் ஒருங்கிணைந்த அணுகுமுறைகள், இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை என்பது அமைச்சுக்களுக்கிடையே இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன், ஒவ்வொரு அமைச்சும் எவ்வாறு இருந்து அந்த அணுகுமுறையில் கையாளவிருக்கின்றது. நாங்கள் வீடமைப்பு என்று வருகின்ற பொழுது பெருந்தோட்ட அமைச்சருடன் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறது, திரைசேரியுடன் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறது, காணி அமைச்சருடன் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த அமைச்சுகள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைத்த போதும் கூட அதன் கிடையிலேக்கில் நிர்வாக ரீதியாக ஒருங்கின்மை இல்லாதன் காரணமாக வேலைத்திட்டங்களை முன்கொண்டு செல்வதிலே பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. இந்த நிலைமை பாதை வலையமைப்பிலும் குறிப்பாக இருக்கிறது. எமது பெருந்தெருக்கல் அமைச்சர் உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல் அவர்களும் இந்த சபையில் இருப்பதன் காரணமாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்ள நினைக்கின்றேன். இந்த பெருந்தோட்ட பகுதிகளிலே உள்ள பாதைகள் குறிப்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கோ அல்லது மாகாண அபிவிருத்தி அதிகார சபைக்கு கீழாக கொண்டு வரப்படுமை காரணமாக பெருந்தோட்ட கம்பெனிகளை அவற்றை பராமரிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் மிக நீண்ட தூர பாதைகள் இந்த ஆர்டிஏ என சொல்லப்படுகின்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கோ அல்லது மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கோ உரித்துடையதாக இல்லாதன் காரணமாக கிட்டத்தட்ட தோட்டங்களை ஊடறுத்து செல்லும் 25 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் பாதைகளுக்கு உரிமையாளர் இல்லாத நிலை காணப்படுகிறது. அந்த காலங்களிலே பெருந்தோட்ட கம்பெனிகளை அதனை நிர்வகிப்பதற்கான பொறுப்பை இருந்து நிர்வகித்த போதும் கூட இப்போது அவர்கள் அதனை செய்வதற்கு முன்வரவில்லை. எனவே பெருந்தெருக்கள் உயர்கல்வி அமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன், அந்த உரிய பாதைகளை அடையாளம் கண்டு அவற்றை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கோ அல்லது மாகாண அபிவிருத்தி அதிகார சபைக்குகளோ வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக மேற்கொள்வதன் ஊடாகத்தான் இந்த பாதை அபிவிருத்தி பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அண்மையில் கூட கண்டி மாவட்டத்துக்கும் நோர்லியா மாவட்டத்திற்கும் அண்மித்த புரட்டஸ் பாதை அபிவிருத்தி சம்பந்தமாக பெரும் போராட்டம் ஒன்று அந்த பகுதியில் இடம்பெற்றது. 25 கிலோமீட்டர் பாதைக்கு உரிமையாளர் இல்லை என்கின்ற நிலையில் கடந்த 30 வருட காலமாக அந்த பாதை அபிவிருத்தி செய்ய முடியாது. ஆனால் கிராமிய பாதை அபிவிருத்திக்கான ஒதுக்கீடுகள் எங்களது வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற சிக்கல்கள் இருக்கின்ற நிலையில் இந்த கொள்கைகளை உருவாக்குவதிலும் அதே போல அதனை நடைமுறைப்படுத்துவதிலும் ஒருங்கிணைப்பதிலும் இந்த விடயங்களை கவனத்தில் கொள்வதன் மூலம் இந்த வரவு செலவு திட்டத்தை வெற்றிகரமான வரவு செலவு திட்டமாக மாற்ற முடியும். இவ்வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை அமுல்படுத்துவதை கண்காணிப்பதற்காக நிதியமைச்சின் கீழ் விசேடமான ஒரு அலகு தாபிக்கப்படும் என்பதனூடாக அந்த அலகு இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு வரவு செலவு திட்டத்திலே முன்மொழியப்பட்டிருக்கின்ற விடயங்கள் அந்தந்த வருடங்களில் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இதனை இந்த சமர்ப்பித்த நிதியமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
மூலாசனே போன கரு மந்திரி துமணி அதின அயவய விவாதிய சதா சாபாகியமிட்ட அவசர லபாதியும் பிலிபந்த உபத்துமாரி ஸ்துதி வந்து வேணுமா அத்தின்ம ரட்டி திபன ஆர்த்திக தத்துவட்ட அணுவ இத்தாம யாபத்து அயவய எதிர்பார்க்கலா ரட்டே ஜனதாவுக்கே சுபசித்திய சந்தா கரு முதல் அமாத்தியத்துமா மிக அண்ணா உற்சாகிட்ட அப்பே சகயோகிய அப்பி லபாதின கமம் மெம அயவையின் விசேஷன்ம அத்தியாபன கட்டியுத்து ஏவகேம நிவாச இதுக்கிரியும் கட்டியுத்து ஏவகேம இடம் சஞ்சாரிக வியாபாரே ஆதி மே ரட்ட இத்தாம அவசியகரண விஷயான் சந்தா விசேஷ சகன லபாதிமின் மே முதல் அமாத்தித்துமா கண்ணா உற்சாக அப்பித்தாகே கொட்ட சலக்கநாத்தர் அப்பே கொட்டாச கத்தாம விசேஷன் மகான்வரதி சிக்கே அப்பே மா நியோஜனக்கரண மெத்திவரண கொட்டாசே நாலுப்பிட்டிய மெத்திவரண கொட்டாசே விசேஷன்ம சந்தகம் கல்வித்துவத்தி பெனவா கிரியல்ல கரு அமாத்தியத்துமாகி மகப்பெண்ணியமே அட்டத்தி அப்பே ஆசனே விசால வசேன் அபலாங்க திபு மகாமார்க சங்வர்தனை கிரியம சதா எத்துமா அப்பிட்ட முதல் பிரதிபாதன் லபலதீல அப்பே ஆசனே மகாமார்க கட்டியுத்து திவுனு கிரியம சதா விசால வசேங்குதாவு அப்பிட்ட லபிலத்தீனோ ඒවගේම උසස් තාක්ෂණ පුහුණු මධ්‍යස්ථානයක් ඉදිකිරීම සඳහා මිලියන 500ක මුදලක් ගරු මහාමාර්ග උසස් අධ්‍යාපන ගරු අමාත්‍යතුමා අපේ දිස්ත්‍රික් නායකයා හැටියට අපිට ලබා දීලා තියෙනවා. අපි 20 වෙනි 26 වෙනිදා ගරු අග්‍රාමාත්‍යතුමත් අපේ ගරු කිරියල්ල අමාත්‍යතුමත් නාලපිටි ආසනයේ පැමිණලා මේ කටයුතු ආරම්භ කිරීමට අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම හොඳම පාසල ළඟම පාසල ව්‍යාපෘති යටතේ ගරු අධ්‍යාපන අමාත්‍යතුමා විශාල වශයෙන් අපේ ආසනයේ පාසල් ළඟා සිටුවීම සඳහා උදව් උපකාර කරලා තිනවා. මේ අවස්ථාවේදී ඒ සඳහාත් එතුමන්ට අපේ කෘතවේදී භාවය දක්වීමට අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම අරණායක මාවනල්ල, ඒ වගේම කෑගල්ලු දිස්ත්‍රික්කය සහ මහනුවර දිස්ත්‍රික්කය යාවෙන අසුපිනියෙල්ල මාර්ගය ඉදිකිරීම සඳහා දැනට මූලික කටයුතු සිදු කරමින් යනවා. ඒ වගේම සංචාරක ව්‍යාපාරය සඳහා ඒ සඳහා විශාල ආධාර අපේ රජයෙන් අපිට ලැබිලා තිනවා. රවි කරුණානායක මුදල් අමාත්‍යතුමාගේ කාලෙත්, ඒ වගේම ගරු නව මුදල් අමාත්‍යතුමා මංගල සමරවිර අමාත්‍යතුමාගේ යටතේත් අපිට විශාල වශයෙන් ආධාර ලැබිලා තිනවා. අපි බොහොම ස්තුතිවන්ත වෙනවා ඒ කටයුත්තට. ඇතෙන්ම මේ අයවැය විවාදයේ ගෙන එන අවස්ථාවේදී අපි බලාපොරොත්තු වුණා විපක්ෂයේ මන්ත්‍රීවරු මේකට සම්බන්ධ වෙයි කියලා. එකම විපක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක්වත් මේ විවාදයට සම්බන්ධ නොවෙන නිසා අපි බොහොම ප්‍රජාතන්ත්‍රවාදීව මේ රටේ නොයෙකුත් වාද විවාද කරමින් කටයුතු කරන පොදු විපක්ෂයේ කිසිම කෙනෙක් මේ විවාදයට සම්බන්ධ නොවීම ගැන අපි කනගාටු ප්‍රකාශ කරනවා. විශේෂයෙන් සඳහන් කළ යුතු තිබෙනවා හිටපු ජනාධිපතිවරයා අවුරුදු දෙකකට කලින් මැතිවරණයක් සඳහා මේ පොදු විපක්ෂය කියා ගන්න මේ කල්ලිය විසින් ගෙනියලා එතුමා පරාජයට පත් කරලා එතුමා අද ඉතා බලය ලබා ගැනීමේ කෑදරින් නොකරන දේත් කරන තත්ත්වයට පත් වෙලා තිනවා. පෙරේදා අපි දැක්කා පාර්ලිමේන්තුවට කට්ටියක් ගොන් කරත්තවලින් කට්ටියක් බයිසිකල් වලින් එතුමා ගෙනියන්ට මේ පොදු විපක්ෂයේ කියා ගන්න ඒ මන්ත්‍රීවරු උත්සාහයක් දැරුවා. එතුමා ඒ පරාජයට ගෙනිච්චෙත් ওই කණ්ඩායම තමයි. එතුමා ওই තැනට ගෙනිච්චෙත් ওই කණ්ඩායම තමයි. අවුරුදු දෙකක් බලයේ තියද්දි ජනතාවගේ ඒ බලය පාවිච්චි කරන්න තියද්දි කලින් මැතිවරණයකට ගිහිලා මේ අපරාධය කරෙත් එතුමට ඔය කට්ටිය තමයි. එතුමා මෙතන වාඩි වෙලා හිටියනම් ওই සියලු දෙනා මෙතන වාඩි වෙනවා. අද විපක්ෂයේ නියෝජනය කරන්න කිසිම මන්ත්‍රීවරයෙක් මේ සභාවේ ඇත්තේ නැහැ ගරු සභාපතිතුමනි. ඇත්තෙන්ම රාජපක්ෂ සමයේ අපිත් එතුමට උදව් කරපු එතුමගේ පක්ෂයේ හිටපු කෙනෙක් හැටියට එතුමා ගෙන් වෙන්වීමට අපි ප්‍රධාන හේතුව එතුමා රටට නෙවෙයි වැඩ කරේ, එතුමගේ ගමට තමයි වැඩ කරේ. එතුමා ගමට වරායක්, ගමට ගුවන් තොටුපළක්, ගමට අධිවේගී මාර්ගයක්, ගමට ජාත්‍යන්තර ක්‍රීඩාංගනයක් මේ වගේ දේවල් කරන්න මේ රට ණය උගුලකට හසු කරලා තමයි මේ ආර්ථික පරිහානියට ලක් කරපු රටක් තමයි අපිට ජනවාරි 8 වෙනිදා අපිට මේ ලැබුණේ. ඒ තුල නොයිකුත් කරදර බාධක මැද්දේ අපි මේ තුන්වෙනි අයවැයක වෙනකොට ජනතාවට යම් සහනයක් ලබා දෙන්න, ඒ වගේම ඒක පුද්ගල ආදායමට යම් කිසි දෙයක් එකතු කරන්න විශේෂයෙන් කුෂිකර්මාන්තය දියුණු කිරීම සඳහා කුෂිකර්මාන්තයේ 70%ක් 75%ක් මේ රටේ ජනතාව ජීවත් වෙන රටක් හැටියට අපි කුෂිකර්මාන්තයෙන් ජීවත් වෙන මිනිස්සු හැටියට අද ඉතා සතුටටපත් වෙනවා. කුෂිකර්මාන්තය දියුණු කිරීම සඳහා ජාතික ප්‍රතිපත්තියක් අනුව විශේෂයෙන් අපේ ආසනවල ඉඩම් සංවර්ධනය කිරීම සඳහා ගරු ඉඩම් අමාත්‍යතුමා අපේ ආසනයට ගිහිල්ලා ඉඩම් සම්බන්ධයෙන් ඉන්න සභාපතිතුමා ඇතුළු අධ්‍යක්ෂකතුමාලා නියෝජිතයන් සියලු දෙනා ගෙනියලා ආසනයේ තියෙන සියලු ඉඩම් බෙදා දුන්න 1950 ගණන් වල 60 ගණන් වල 70 ගණන් වල බෙදපු ඉඩම් වලට ඔප්පු නැතුව අපේ ආසනවල මිනිස්සු බොහොම කරදරයෙන් ඉන්නවා. ඒ සියලු දෙනාට ඔප්පු ලබා දීම සඳහා ඉතා සෙනිකව ක්‍රියාත්මක වීම පිළිබඳව මම ඉඩම් අමාත්‍යතුමාට මේ අවස්ථාවේදී කෘතවේදී භාවය පුද කරන්න කැමති වෙනවා. ඒ වගේම එතුමා මේ සියලු මන්ත්‍රීවරුන්ට සියලු නිලධාරීන් හමුවීමේ අවස්ථාවක් මේ පාර්ලිමේන්තු ගර්භය තුළ අපිට අවස්ථාව ලබා දෙලා තියෙනවා. මම ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා මේ සියලු ගරු අමාත්‍ය තුමන්ලගේ එතුමා ඒ ගන්නා උත්සාහය වගේම අපිටත් අනිත් අමාත්‍යංශවලත් ඒ වගේ හම්බෙන්න පුළුවන් නම් මං හිතන්නේ මීට වඩා විනිවිද භාවයෙන් අපිට කාර්යක්ෂමව වැඩ කරගන්න පුළුවන් අවස්ථාව ලැබේ කියන විශ්වාසය තියෙනවා. ඒ නිසා ගරු සභාපතිතුමනි, එදා මේ රටේ අනාගතය ගැන කතා කරන, මේ රටේ දියුණු ගැන කතා කරන යම් යම් පක්ෂව ගන්නා තීන්දු තීරණ අනුව තමයි අද මේ රට මේ පාර්ලිමේන්තු ඉතිහාසයේ අවුරුදු 70ක් වෙනතුරුත් මේ පාර්ලිමේන්තුව තුළ යම් යම් බාධක මේ රටේ ජනතාවට යම් යම් අසාධාරණකම් මේ රටේ ආර්ථිකයට ඒ පහරවල් වැදුනේ ඒ දේශපාලන පක්ෂ ගත්තු ඒ කල්පනා නොකරගත්තු තීන්දුව නිසා කියන එක ගරු සභාවට අපි පැහැදිලි කළ යුතුව තිබෙනවා. 1971 නැගිටීම තුළ මේ රටේ ආර්ථිකයේ යම් ඉස්සරහකට යන්න තිබ්බ අවස්ථාව කොයි තරම් පහත් මට්ටමකට වැටුණද, අපේ ආර්ථික කොයි තරම් පසුපසට ගියාද කියන එක අපි ප්‍රශ්න කළ යුතුව තිබෙනවා. ඒ වගේම 88-89 කාල පරිච්ඡේදයේ අපි අහින් දැක්කා මේ රටේ මහා විනාශයක් මේ රටට සිද්ධ වුණා. මං හිතන්නේ ජනතා විමුක්ති පෙරමුණ ගත්තාම අවුරුදු 51 දේශපාලන ඉතිහාසය තුළ එතුමන්ලා මේ රටට කොතෙක් දුරට රටේ දියුණුව සඳහා රටේ පැවැත්ම සඳහා ජනතාවගේ හිතසුව පිණිස ගත්ත තීන්දුව කොච්චරද, ඒ වගේම එතුමන්ලා ගන්න තීන්දුව තුළ කොච්චර මේ රටේ ආර්ථිකයට සහ මේ සමාජයට සහ අනිකුත් දේපොළ සහ මේ රටේ දියුණුවට කොච්චර ඒ තීන්දුව බලපෑවද කියන එක අපි සාකච්ඡා කළ යුතු තිබෙනවා. ඒ වගේම අවුරුදු 30ක් පැවතිච්ච උතුරේ යුද්ධය මේ රටේ මොනතරම් ධනස්කන්ධයක්, මේ රට ඉස්සරහට යන්න තිබ්බ අවස්ථාව, මේ රට දියුණු කරන්න තිබ්බ අවස්ථාව, ආර්ථික වශයෙන් මේ රට ඉස්සරහට ගෙනියන්න තිබ්බ අවස්ථාව අපි කොතෙක් දුරට පස්සට ගෙනිච්චද උතුරේ ඒ යුද්ධය සම්බන්ධයෙන්. අද උතුරේ යුද්ධය අවසන් වෙලා සිංහල, මුස්ලිම්, දෙමළ, බර්ගර් ආදී සියලු ජන කොටස් වලට ඉතාම නිදහසේ මේ රටේ ජීවත් වීමේ අයිතිය තහවුරු වෙච්ච මේ මොහොතේදී අපි සියලු දෙනා එකතු වෙලා දැන්වත් ඒ පහුගිය සිද්ධීන් සියල්ල අමතක කරලා දාලා අපි මේ රටේ පුරවැසියන් හැටියට, මේ රටේ මිනිස්සු හැටියට අනිකුත් රටවල් හා සංසන්දනය කිරීමේදී අපේ රටේ ඒ දියුණුවට බාධා වුණු සියල්ල
දැන් කෙටි කරන්න
සියල්ල මට තව විනාඩි දෙකක් දෙන්න ගරු සභාපතිතුමනි. ඒ සියල්ල අපි අමතක කරලා දාලා අපි ජාතියක් හැටියට නැගිටීමේ අවස්ථාව අපිට ලැබිලා තියෙනවා. ඒ වගේම ද විපක්ෂයේ මන්ත්‍රීවරු කරන ලද ඒ කතාවල් සංසන්දනය කිරීමේදී මේ අකුරක් නැර එතුමන්ලගේ මුදල් ඇමති වැරේක් මේ යෝජනාවම ගෙනාව නම් එතුමන්ලා ඒක කොහොමද වර්ණනා කරන්නේ? ඉතිහාසයේ අපිට තියෙන අද්දකීම් මෙහෙම තමයි. එනිසා විපක්ෂයේද ආණ්ඩු පක්ෂයේද නෙවෙයි අපිට සාකච්ඡා කළ යුත්තේ මේ රටේ අපි සියලු දෙනා පුරවැසියන් හැටියට විපක්ෂයත් ආණ්ඩු පක්ෂයත් එකතු වෙලා, ඒ වගේම ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය, එක්සත් ජාතික පක්ෂය හැමදාම වෛරෙන් කටයුතු කරපු පක්ෂ දෙකක් අද බොහොම සුවදශීලීව එකතු වෙලා මේ යන ගමනට සියලු දෙනාගේ සහයෝගය ලබා දෙන ඉල්ලා සිටමින් තමුන්නාංශයේ කාලය ලබා දීම පිළිබඳව තමුන්නාංශයට ස්තුතිය ප්‍රකාශ කරමින් මගේ කතාව අවසන් කරනවා. ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරු මන්සූර් මන්ත්‍රීතුමා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. இந்த சபைக்கு தலைமிறங்கிக் கொண்டிருக்கின்ற கௌரவ தவிசாளர்களே, தற்போதைய அரசாங்கத்தில், அதாவது நல்லாட்சியிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற 3வது வரவுசெலவு திட்டம் தொடர்பாக என்னுடைய ஒரு சில கருத்துக்களை எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மிக குறுகிய நேரத்திலே முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். வளமைக்கு மாற்றமாக பசுமை நீல வரவுசெலவு திட்டம் என பெயர் சூட்டப்பட்டு பல்வேறு முன்வழிவுகள் இந்த வரவுசெலவு திட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. வளமை போல கல்வி, உயர்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, சுகாதாரம், நீர்ப்பாசனம், விவசாயம், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான புனர்வாழ்வு, கிராமிய வீட்டு திட்டம், வீதி அபிவிருத்தி என்று பல்வேறு துறைகளுக்கும் மிக தாராளமான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வளமை போல வரிகள் காணப்பட்டாலும் ஒவ்வொரு பெயரிலே சில வரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற நிலைமை இங்கே காணப்படுகிறது. வரி அறவிடாமல், வரியை உறுதி செய்யாமல் இந்த நிர்வாகத்தை முகாமித்துவம் செய்ய முடியாது என்கிற யதார்த்தம் இருந்தாலும், வரிக்கு அப்பால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு தேவைப்படுகின்ற ஒட்டுமொத்த உற்பத்தியை உறுதி செய்கின்ற விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்துவது அவசியம் என்பதை எல்லோருக்கும் உணர்த்தும் வகையிலே பல்வேறு திட்டங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கௌரவ தவிசாளர்களே, இந்த முன்மொழிவுகளுக்கு முன்னதாக கௌரவ முதலமைச்சர் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற, அவரால் வாசிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்ட உரையிலே ஒப்பீட்டளவிலே தென்கிழக்கு ஆசியாவிலே நாங்கள் பொருளாதார ரீதியாக பின்தள்ளப்பட்டுள்ளமைக்கான காரணிகளை வெளிப்படையாக எந்த சங்கடமும் இல்லாமல் நேர்மையாக முன்வைத்திருக்கிற விடயத்தை நான் பாராட்டுகின்றேன். இந்த எமது நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு பின்னரான எங்களுக்குள்ளே எழுந்த முரண்பாடுகள் காரணமாக பல்வேறு பின்னடைவுகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இன ரீதியாக, மத ரீதியாக, பிரதேச ரீதியாக, ஏன் அரசியல் ரீதியாக நாங்கள் பிளவுபட்டு மோதிக்கொண்ட காரணத்தினால் நாங்கள் பொருளாதார ரீதியாக எங்களை மேம்படுத்துவதிலே நாங்கள் பின்னடைந்திருக்கிறோம். இந்த விடயங்கள் கடந்த 3 தசாப்த காலமாக இடம்பெற்ற யுத்தம் எங்களுக்கு மிக வெளிப்படையாக மிக தெளிவான பாடத்தை தந்திருக்கிறது. இவ்விடயங்களை மிக வெளிப்படையாக மிக நேர்மையாக வெளிப்படுத்தி இருக்கின்ற எங்களுடைய நீதி அமைச்சர் அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே மிக நேர்மையாக இந்த பொருளாதாரத்தை, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே முன்வைத்திருக்கிற சகல முன்மொழிவுகளும் எங்களுக்கு பறைசாற்றுகின்றன. எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதங்களை பார்க்கின்ற போதும் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விடயமாக நான் இந்த விவாதங்களை காணவில்லை. ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு என்றால் மோதிக்கொள்வது வழக்கம் என்ற ஒரு கலாச்சாரம் இலங்கை பாராளுமன்றத்திலே நீண்ட காலமாக நிலைத்து வருகின்றமை நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும். நான் நம்புகிறேன் இந்த தேசிய அரசாங்கம் அதனை செய்வதற்கு மிக பொருத்தமான அரசாங்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நல்லாட்சி என தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட இந்த ஆட்சி, இந்த அரசாங்கம் இந்த எதிர்கட்சியினரையும் உள்வாங்கிய ஒரு நீண்ட கால திட்டம் ஒன்றை, நீண்ட கால கொள்கைகளை, நீண்ட கால பொருளாதார திட்டத்தை வகுக்க வேண்டும். ஆட்சிகள் மாறினாலும் அந்த திட்டம் ஆரோக்கியமானதாக அமுல்படுத்தப்படுகின்ற நிலைமை நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாது போனால் நிச்சயமாக ஒரு நிலையான பொருளாதாரத்தை, நிலையான அபிவிருத்தியை நாங்கள் நாட்டிலே காண முடியாது. எதிர்கால குழந்தைகளுக்கு, எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை, ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் இட்டுச் செல்ல முடியாது என்கிற ஒரு ஆபத்தை நாங்கள் எல்லோரும் உள்வாங்கிக் கொள்ளையாக வேண்டும். நாங்கள் உழைக்க வேண்டியதெல்லாம் நிலையான உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கும், ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும், வெளிநாட்டு செலவாணியை தாராளமாக உழைத்து கொள்வதற்கும் நாங்கள் எங்களுடைய திட்டங்களை வகுக்க வேண்டியிருக்கிறது. வெளிநாட்டு மூலதனங்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டியிருக்கிறது. கடந்த அரசாங்கத்திலே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கடந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் காரணமாக அதிகபட்ச கமிஷன்கள் கப்பங்கள் கேட்ட நிலைமையிலே அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை இடையிலே நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். உள்நாட்டு தொழிலதிபர்கள் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் கூட தங்களுடைய முதலீடுகளை சுருட்டிக்கொண்டு தங்களுடைய பொருளாதாரங்களை எடுத்துக்கொண்டு நாட்டை விட்டே ஓடி சென்றிருக்கிறார்கள். இந்த விலையங்களை வைத்து பார்க்கின்ற போது நாங்கள் இந்த நிலைமையை மாற்றி அமைக்கின்ற திட்டங்கள் நிச்சயமாக நாங்கள் திட்டங்களை வகுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கௌரவ தவிசாளர் அவர்களே, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கின்றது என்ற விடயம் வந்து இப்போது ஒரு சவாலான விடயமாக மாறியிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை நேர்மையாக செய்ய முடியாத நிலைமை உருவாகி இருக்கிறது. இந்த நாட்டிலே காட்டு யானைகளுடைய தொல்லைகளால் விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை மேற்கொள்ளாத நிலைமை உருவாகி இருக்கிறது. பயிர்கள் விவசாய உற்பத்திகளை செய்ய முடியாத நிலைமை. காட்டு யானைகளை கட்டுப்படுத்துவதிலே சம்பந்தப்பட்ட திணைக்களம் தடுமாறிக்கொண்டிருக்கிறது. முழு மாவட்டத்துக்குமே அந்த யானைகளை கட்டுப்படுத்துகின்ற தொழிலாளர்களாக 4-5 பேர்கள் மாத்திரம் காணப்படுகிறார்கள். யானைக்கு இருக்கின்ற அந்த மரியாதை மனிதர்களுக்கு இல்லாத நிலைமை காணப்படுகிறது. அவ்வாறான விமர்சனம் சாதாரண விவசாயிகளுக்கு மத்தியிலே இன்று உருவாகி இருக்கிறது. யானையை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருப்பது போல அந்த யானைகளால் விவசாயிகளையும் நாங்கள் பாதிப்பில்லாமல் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தில் மிக தாராளமான யானை பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அதனை திட்டமிட்ட முறையிலே முகாமத்துவம் செய்ய தவறுவதன் காரணமாக வருடம் அதற்கான யானை மின்சார வேலி என்று பண ஒதுக்கீடுகளை செய்கிறோம். மின்சார வேலிகள் உடைக்கப்படுகின்றன. அதே வேளை யானை மனிதர்கள் வாழாத பிரதேசங்களிலே மிக தாராளமான உணவுகள் யானைக்கு இருந்தும் அந்த பிரதேசங்களிலே யானைகள் இல்லாமல் மனிதர்கள் குடியிருக்கின்ற பிரதேசங்களிலே அவர்கள் விவசாயம் செய்கின்ற பிரதேசங்களிலே இந்த யானைகளுடைய தொல்லைகள் திட்டமிட்ட வரையிலே திணிக்கப்பட்டது போலவே அங்கே நடக்கின்ற நடவடிக்கைகளை நான் இங்கே இந்த சபையிலே மிக கவலையோடு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அதேபோன்று வன பாதுகாப்பு திணைக்களம் வன ஜீவராசிய திணைக்களம் போன்ற திணைக்களங்கள் உருவாகுவதற்கு முன்பாகவே தங்களுடைய விவசாயங்களை வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக செய்து வந்த விவசாயிகளுடைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் அந்த திணைக்களங்களால் அந்த விவசாயம் செய்வதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்த விவசாயிகள் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அந்த பிரச்சனைகளை ஆரோக்கியமாக தீர்ப்பதன் மூலமாக அந்த விவசாயிகளுடைய அந்த உற்பத்தி உணவு உற்பத்தியை நாங்கள்
அனந்த்குமார் ஸ்ரீமந்திரித்துவா மூலாசிரியர்.
கௌரவ தவிசாளர்களே, இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளால் தங்களுடைய விவசாய காணிகளிலே விவசாயம் செய்வதிலே இருந்து தடுக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு மெத்தன போக்கோடு கூடிய மிக சாதகமான தீர்மானங்களை அவர்களுக்கு எடுத்து தீர்மானங்களை நிறைவேற்றுவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த விவசாயத்தை செய்கின்ற உரிமையை வழங்க வேண்டும் என்று இந்த உயர் சபையிலே மிக ஆணித்தரமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவ்வாறு செய்வதன் மூலமாக அவர்களுடைய அந்த உணவு உற்பத்தியை இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு வலி சேர்க்கின்ற அந்த நடவடிக்கையிலே அவர்களையும் பங்குதாரர்களாக ஆக்க முடியும். அதேபோன்று கௌரவ தவசாளர்களே, 2004 இடம்பெற்ற சுனாமி அனர்த்தத்தினால் கிழக்கு தென்கிழக்கு கரையோர மீனவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்டடங்களுடைய இடிபாடுகள் எல்லாமே கடலுக்குள்ளே சென்று இன்று வலை கொண்டு மீன்களை பிடிக்காத நிலைமையிலே மீனவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டினுடைய உற்பத்திக்கு வலு சேர்க்கின்ற மீன்பிடித்துறைக்கும் உதவுகின்ற அந்த மீனவர்களுக்கு அவருடைய பொருளாதாரத்துக்கு தடையாக இருக்கின்ற அந்த வலை வீசுவதற்கு தடையாக இருக்கின்ற அந்த இடிபாடுகளை கடலிலே இருந்து ஒதுக்கி அவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தையும் உறு செய்கின்ற ஒரு தொழில் திட்டம் நிச்சயமாக செய்வதன் மூலமாக இந்த இந்த எங்களுடைய நிலையான பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோன்று இந்த தங்களுடைய உப சில சிறிய அளவு உற்பத்தி செய்கின்ற தொழில்களை மேற்கொள்கின்றவர்கள் அதற்கான உரிமை பத்திரத்தை சுற்றாடல் அதிகார சபையிலே பெறுவதற்கெடுக்கின்ற முயற்சிகள் மிக தாராளமான காலங்களை இழுத்தடிப்பு செய்கின்ற நிலைமை காணப்படுகிறது. அந்த விடயம் மிக குறுகிய காலத்துக்குள்ளே தங்களுடைய அந்த சட்ட ரீதியான சுற்றாடல் உத்தரவு பத்திரங்களை பெறுகின்ற விடயத்தை உறுதிப்படுத்த முடியுமாக இருந்தால், காலத்தை இழுத்தடிப்பு செய்யாமல் அவ்வாறு அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால், அவ்வாறு தொழில் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களை ஊக்குவித்து அவர்களுடனான உற்பத்தி சார்ந்த விடயங்களையும் அவர்களுடைய சேவைகளையும் நிச்சயமாக இந்த நிலையான பொருளாதாரத்துக்கு இட்டுக் கொள்ள முடியும் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொண்டு
யூ ஹேவ் டு வைண்ட் அப் ப்ளீஸ் குட் யூ லெட் மீ ஹேவ் த 2 மினிட்ஸ் ப்ளீஸ்.
கௌரவ தவிசாளர்களே, அதேபோன்று இந்த நிலையான பொருளாதாரம் நிலையான அபிவிருத்தி என்கிற விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது திட்டமிட்ட முறையிலே தூர நோக்கின் அடிப்படையிலே எல்லா அபிவிருத்திகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை உறுதி செய்கின்ற திணைக்களமாக இருக்கின்ற நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய சட்டத்தின் கீழ் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய பிரதேசங்களாக இலங்கையிலே குறிப்பிட்ட பிரதேசங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றன. என்னுடைய அபிப்பிராயம், முழு இலங்கையுமே நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தை அமுல்படுத்துகின்ற பிரதேசமாக மாற்றி திட்டமிட்ட முறையிலே சகல அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொள்வதை உறுதி செய்யாது போனால் மிக அவசரமாகவே கஷ்டப்பட்டு மக்கள் நிர்மாணிக்கின்ற கட்டடங்கள் அவருடைய அபிவிருத்தி பணிகளை குறுகிய காலத்துக்குள் உடைத்து ஒதுக்குகின்ற இல்லாமல் செய்கின்ற நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்கிற நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமன்றி நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டம் நடைமுறையிலே இருக்கின்ற பிரதேசங்களிலே சட்டப்படி தங்களுடைய நிர்மாணங்களை நிர்மாணிப்பதற்கான அனுமதி கோருகின்ற போது அந்த அதிகார சபை அவர்களும் மிக தாராளமான காலத்தை இழுத்தடிப்பு செய்வதனால் மக்கள் முன்வந்து அந்த சட்ட ரீதியான நிர்மாணங்களை செய்வதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், அதிலிருந்து தவிர்ந்து கொள்கிறார்கள். ஆகவேதான் இந்த நிலையான பொருளாதாரம் என்கிற விடயம் நிலையான அபிவிருத்தி என்கின்ற விடயத்துக்கு நாங்கள் மக்களுடைய ஒத்துழைப்பை பெற வேண்டுமாக இருந்தால் சட்ட ரீதியாக இருக்கிற தடைகளை சட்ட ரீதியாக இருக்கிற அந்த பின்னடைவுகளை அந்த காலதாமதத்தை அதை இலகுபடுத்தி மக்களுக்கு வழங்குவது மிக அவசியம் என்பதை இங்கே கூறிக்கொண்டு இந்த நிலையான பொருளாதாரத்தை நாங்கள் உறுதி செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த உறுதியாக இனங்களுக்கிடையே முருகல் இல்லாத பிரச்சனை இல்லாத சமூகங்களுக்கிடையே ஒரு புரிந்துணர்வோடு வாழுகின்ற ஒரு சுற்றுச்சூழலை நிச்சயமாக உறுதி செய்கின்ற வேலை திட்டம் கண்டிப்பான அதற்கான சட்ட திட்டங்கள் நிச்சயமாக இங்கே உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் கூறி இந்த கார்பன் வரி சம்பந்தமாக என்னுடைய கருத்தை இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவ்வாறான வரி கூட ஒரு மேலதிகமாக வரியாக நான் பார்க்கிறேன். அதற்கும் அப்பால் நாங்கள் இந்த மிக முக்கியமாக எல்லா சூழலையும் பாதிக்க செய்கின்ற எங்களுடைய காரியாலய சூழலாக இருந்தாலும் சரி, பாடசாலை சூழலாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய வீட்டு சூழலாக இருந்தாலும் சரி, எல்லா சூழலுக்கும் அச்சுறுத்தலாகவும் மிக பாரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்ற இந்த இன்டர்நெட் தொலைபேசியினூடாக இன்டர்நெட் வசதியினூடான அந்த வசதிகளை சேவைகளை பெறுகின்ற அந்த சேவை மிக மலிவாக காணப்படுகின்றது. அவ்வாறு காணப்படுவதால் இந்த சகல சூழலும் இன்று ஒரு பாரிய ஒரு அச்சுறுத்தல் நிறைந்த சூழலாக காணப்படுகிறது. ஆகவேதான் கௌரவ தவிசாளர்களே, அந்த தொலைபேசியில் எங்களுடைய இன்டர்நெட் வசதி ஊடாக பெறுகின்ற சேவைகளுக்கு ஒரு வரியை நிர்பந்திப்பதன் மூலமாக திணிப்பதன் மூலமாக அந்த சூழலையும் நாங்கள் சூழலிலிருந்து சகலரையும் பாதுகாப்பதோடு நிச்சயமாக ஒரு வருமானத்தை மீட்டுக் கொள்ள முடியும் என்பதையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
கரு பந்துலால் பண்டாரிகுட மந்திரித்துமா
முலாசனாரூட கரு மந்திரித்துமணி அப்பி இத்திஹாசிய புறா மே பாலிமேந்து எதிரிபாத் கிரேன ஆயவேவலட்ட அஹும் கந்தியில தீயணும் இவ்வாகேம ஏ ஆயவே எதிரிபாத் கிரீம துளிங் மேராட்டே சிதுனே குமக்து கியனக்கு பிலிபந்த அவபோத்த கரகன தீயணும் நிதாஸ் அரகன அவுருது ஹத்தேவ அபிமுகே தியாகன ஹத்தேவ வசர எலம்பின தெதாஸ் தஹாட்ட அபிமுகே தியாகன மே ஆயவே எதிரிபாத் கிரன கொட்ட அப்பட்ட இத்தாம விஸ்வாசியம் கிவஹக்கி திரசர சம்வர்தன மூல தர்ம மதபதனம் இதிரிபத் கருப்பு ஆயவையாக் கட்டியட்ட மே ஆயவைய அப்பட்ட சக நத்துவ பிரகாசிக்கல ஹக்கி மாம் வடாத்ம சத்துட்டு வேணும் மூலாசனாரூட கரு மந்திரி துமணி அப்பே ஏகாபத்த கண்டாயமே எக்க மந்திரி இவரே கரி மே சபாவே ஹிட்டியனாங் அவசான முகத்த வேணக்காங் எத்துமல்ல கியப்பு சமஹார் அதஹாஸ் சொல்லட்ட அப்பே பெத்தனுத் எகத்து கரான தீன் அதஹாஸ் எகத்து கரான அஹும் கந்தென்ன மே சபாவே நியோஜனே கரான கரு மூலாசனாரூட மந்திரித்துமணி மாம் அஹுவா அப்பே ஏகாபத்த கண்டாயம் எக்க மந்திரிவரே சந்தான் கரணவா ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷேத் அதஹாஸ் சுதாஸ் அரகணத மே ஆயவே ஹதுவே கியல மே ஆயவே கதாவ முலசித அகட்ட அத்தியனே கரோத்திங் எஹம ஏ ஆயிட்ட ஹொந்தட்ட வட்டா கண்ண புலுவாங் மம எக்ஸத் ஜாதிக பாக்ஷிகே குணத் பண்டாரநாயக மதித்துமா ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே நிர்மாத்ருத்துமா எதா ஏ பக்ஷே ஆரம்ப கரமிங் மேரட்ட பிரகாஷகருப்பு ஹுங்கக் காரண எத்துமாட்ட இட்டுக்கர கண்ண பெருவுனு காரண எத்துமாட்ட யா நொஹக்கியுனு இலக்கியன் கரா மேரட்ட கெனையன ஆயவே யோஜனா மே ஆயவே இதிரிபத் வெலாத்தியனோ கியனக்கு எத்துமல்லட்ட அவபோத கரகண்ண புலுவா எத்தும சந்தான் கரப்பு சங்க வெதகுரு கோபி கம்கரு கேன பஞ்சமஹா பலவேகிய மே ஆயவே துளின் சக்திமத் கல்ல தியனும் போதனை பலாகனிட்ட மூலாசனாரூட கரு மந்திரித்துமணி மே ஆயவே எதிரிபத் என்கொட்ட மே என்னே லங்கையின பலாத்பால மெத்திவரணி இறக்க கருப்பு ஆயவேத்துக்கிய லங்கையின பலாத்பால மெத்திவரணிதி சந்ததாயக்கி நாகர்ஷணை கரகணிம சந்தா எதிரிபத் கரன் ஆயவேத்துக்கிய சாமானியங்க ஆயவையாக் எதிரிபத் கரனுக்கொட்ட அப்பே ரட்டே போதனைக்கு பலாகனின்னே மே ஆயவேங் மொன மொன படு பாண்ட வல்லது மில அடு என்னைக்கு எம்னத்தன் தம தமங்கே சாக்குவட்ட தனின்னு மொனவத லெபின வாசிக்கியல் என்சா உங்கக் தெனக்கித்துவா மே ஆயவே லேக்கனே புதேக் மே மே அசவால் அசவால் பாண்ட வல்ல மில அடு கரணும் மின்ன மே மே தீமனா வெடி கரணும் மின்ன மே தேகி போக தினோ மே விதியே பாண்ட சால்பிலக பாண்ட வெந்தேசி கரணும் வகே படுவல மிளகணங்கியன் ஆயவேலேக்கனே அக்கே மே ஆயவேலேக்கனே கேள் உங்க அக்தினே கல்பனா கரா ஏம கல்பனா கரப்பு ஒய் விபாக்ஷே அப்பே சகோதர மந்திரி ஒரு தமை மே ஆயவே முகுத் நே கேள் கியான் மே ஆயவே ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷி அதஹாஸ் சுதாஸ் நே கேள் கியான் கெம்புரட்ட கல்பனா கலொத்தே மே ஆயவே கேன மே தமை மே ரட்ட நிதாசம் பாசே இல்லப்பு யோஜனாவலிய கியலா அப்பட்ட பாயசக்கன தூக்கியான் புலுவான் என்சா அப்போ ஆடம்பர வேணும் யாபாலன ரஜ பலவெனி அவருத்தே லோகேஸ்வரர் அப்பே ராட்டே திவிச்ச கழுப்பெல்லாம் மகாகன எவாகம அப்பட திவிச்ச அத்தம் பரபத்தல அபியோக ஜாகிரகணே கரகன தேவனி வசர வேணுகொட்ட ராட்டே ஆர்த்திகை அம்கிசி விதியக்கின் சக்தி மத் கரகன தும்மெனி வசரதி மே ரட்ட எதிரிபத் கரன்னே ரட்ட நவ பிரவேசியக்கின் நிசராட்டகனே அண்ண புலுவாங் திரசார சம்வர்தன மூலதர்ம மத பதனாம் சாயவையாக்கியன அப்பட்ட பயசக்கன தூக்கி அனுப்புலாங்க ஆடம்பரையும் பிரகாசகரன் புலுவாங்க ஏன்சா மங்க சூதி வந்த வேணும் மங்கள சமரி ரமதித்துமாட்ட இரான் விக்ரம ரத்ன ராஜ்யமத்துமா சஹா அணிகுத் சியலும இத்துமல்லட்ட நாயகத்தே துண்ணு சஹாய உண்ணு சியலும தேசபான நாயகத்தேர் சஹா நிலதாரின் மேவனி ஆயவையாக்கி திரிபத் கிரிமகன அப்படி ஆலத்தியனோ தென் அப்பிட்ட மாத்திய வலது மேதாசல் அஹன் நிலப்பின கதாவாக் மே பியர் வல மிலாடு கலாயிய எம்னத்னாங் சரபால மத்தம்பல மிலாடு கலாயிய அப்பியாலத்தினோ பத்தக ஆபாத்தே கேன கக்தியனும் பத்த கம் கிசி பாண்டியாக் மத்த பணவன கொட்ட ஏ பத்த பெணவீம துளிங் மூலாசனாரூட மந்திரித்துமணி சமார வெலாவட்ட ஹிம்சனேட்ட லக்கணும் කිසිසේත්ම බලාපොරොත්තු නොවන කණ්ඩායම. උදාහරණයකට අරක්කු මිල කියලා කියමු. අරක්කු වල මිල වැඩි කරනකොට අපිට කියන්න බෑ අරක්කු මිල වැඩි කිරීම තුලින් පමණක් ඒ සඳහා හැබැයි වුණු සියලු දෙනා මුදවා ගන්න පුළුවන් කියලා. අරක්කු මිල වැඩි කිරීම තුලින් පමණක් මත්පැන් වලට යොමු වෙච්ච වැරදි පුරුදු වලට යොමු වෙච්ච අබ්බැහි වීම වලට යොමු වෙච්ච සියලු දෙනා මුදවා ගන්න පුළුවන් කියලා අපිට කියන්න පුළුවන් කමක් නෑ. සමහර වෙලාවට කෙනෙක් රුපියල් 100ක් මත්පැන් වලට වැය කරා නම් දවසේ ඒක මත තවත් රුපියල් 50ක බද්දක් පැනවුවොත් එහෙම ඔහු උපයන්නේ රුපියල් 200ක ආදායමක් කියලා අපි යම් කිසි විදියකින් තක්සේරු කළ බැලුවොත් එහෙම අර වැඩි කරන රුපියල් 50 බලපාන්නේ පවුලට වෙන්න පුළුවන්. දරුවන්ට වෙන්න පුළුවන්. දරුවන්ගේ අධ්‍යාපනයට වෙන්න පුළුවන්. ඔහු ගෙදරට ඉතුරු කරන්න තියෙන මුදලත් වැඩිපුර එකතු කරපු බද්ද නිසා ගෙවන්න සිද්ධ වෙන්න පුළුවන්. ඒ නිසා එකවර සැරබීම වර්ගවල මිල වැඩි කරන ගමන් බදු පනවන ගමන් ඒකට යම් ඉඩක් තියන්න ඕනේ. සැර නොමැති බාල බීම වර්ගවල මිල යම් කිසි ප්‍රමාණයක අඩු කරන්න. තව සමහර උදවිය විවිධාර්ථ දැක්වීම කරනවා. මුලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, ඇයි පැණි බීම වලට බද්දක් ගහන ගමන් අනෙකුත් මේ ප්‍රස කැවිලි ආදී මිල අඩු කරන්නේ නැත්තේ කියලා. ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, ආර්ථික විද්‍යාව ගැන යම් හෝ දැනුමක් තියෙන කෙනෙක්. එවාගෙම මෙවැනි ඉතාම වටින යෝජනාවක් අද කාලීන අවශ්‍යතාවයක් ගැන යම් හෝ වැටහීමක් තියෙන කෙනෙක් මෙවැනි ප්‍රකාශයක් කරන්නේ නැහැ. ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අද 10%ක් විතර ඉන්නවා තරබාරු දරුවෝ. එවාගෙම බෝ නොවන රෝගවලට යොමු වෙන බාල පරපුර දවසෙන් දවස ප්‍රතිශතය වැඩි වෙමින් පවතින. එනිසා ඉතාම අත්‍යවශ්‍ය යෝජනාවකුයි මේ අයවැය ඉදිරිපත් කරලා තියෙන්නේ. පණවපු ඇතැම් බදු සමහර බදු අකමැත්තෙන් උනත් පණවන්න වෙච්ච සිද්ධ වෙච්ච ඒවා තියෙනවා කියන අපිට පේනවා. මේකට මුදල් ඇමතිතුමාගේ ප්‍රකාශයම සඳහන් වුණා මැද මුලන බද්ද කියලා මේකට එකතු කරන එක වරදක් නැහැ කියලා. එවැනි සමහර බදු පණවන්න සිදු නොවුණා නම් හොඳයි. හැබැයි රජයකට මේ ගනිපු ලබන වසරේ ගෙවන්න තියෙන කෝටි ලක්ෂ 3ක විතර මහා නායකන්ද ගෙවන්න. මෙය අපි මත පටවපු මහා නායකන්ද ගෙවන්න එවැනි බද්දක් නොපමණ පණවන්නේ නැතුව බෑ ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. ඒ හැර මේ අයවැය ගත්තම මේක රට ඉස්සරහට ගෙන යන අයවැයක්. රට ලෝකෙත් එක්ක එකතු කරන අයවැයක්. ඒ නිසා නීල හරිත අයවැය කියලා හඳුන්වලා මේ අයවැය පරිසරයට හිතකාමී අපේ දරුවන්ගේ අනාගතය ගැන හිතපු අයවැයක් හැටියට ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඉතින් මට අයවැය ප්‍රශස්ත යෝජනා පිළිබඳ හුඟක් කතා කරන්න අවශ්‍යකම තිබුණත් වෙලාව නිසා ඒවා කතා කරන්න මම මේ වෙලාව කාලය ගන්නේ නැහැ. ගාලු දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක් හැටියට රජයේ අවධානය මැති ඇමතිවරුන්ගේ අවධානය යොමු කරන්නම අවශ්‍ය කාරණා කීපයක් තියෙනවා. ඒකට මට ඔබතුමා අවසර දෙනු ඇති කියලා මම විශ්වාස කරනවා. මුලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, මේ වන විට ගාලු දිස්ත්‍රික්කයේ අපිට බලපාන ප්‍රධානම ගැටලුවක් බවට පත් වෙලා තියෙනවා. අපේ දිස්ත්‍රික්කයේ බැවිලි සමාගම් වලට බැවිලි සමාගම් විසින් පාලනය කරනු ලබන වතු ආශ්‍රිතව බහුල ලෙස කටුපොල් වගා කරන්න සූදානම් වෙච්ච එක. අපි මේක සොයලා බැලුවම දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවේ කතා කරාම අපිට ලැබිච්ච උත්තරේ තමයි හෙක්ටයාර 20,000ක් වගා කරන්න අනුමැතිය දීලා තියෙනවා කියන. නමුත් අපේ දිස්ත්‍රික්කෙම දැන් හෙක්ටයාර 10-15,000ක් වගා කළ අවසන්. කටුපොල් කියන භෝගය අපේ මහ පොළොවට ගැලපෙන භෝගයක් කියලා මම විශ්වාස කරන්නේ නැහැ. ඒ වගේම මේ වගාවෙන් වැවිලි සමාගම් වලට සාපේක්ෂව සෙසු වගාවන් වලින් ලැබෙන සෙසු වගාවන් වලට කරන වියදමට සාපේක්ෂව ඔවුන්ගේ වියදම අඩු වුණත් ඔවුන්ට ලාභයක් තිබුණත් පාරිසරික වශයෙන් උත් ඒ වගේම අපේ ප්‍රදේශයේ කම්කරු ජනතාවගේ ආර්ථිකය පැත්තෙන් ගත්තමත් මේ භෝගය අපේ පළාත්වලට ඉතාම අහිතකර භෝගයක් හැටියට සලකන්නට ඕනේ. ඒ නිසා මුලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, අපේ ප්‍රදේශවල වෙනදා වතු ආශ්‍රිතව තිබිච්ච පුංචි පුංචි ඇලවල් දොළවල් සියල්ල මේ වෙන විට හිඳී ගිහිල්ලා තියෙනවා. ඒ නිසා තවත් අවුරුදු 7-8-10ක් යනකොට අපේ දිස්ත්‍රික්කේ විශාල පානීය ජල අර්බුදයකට මුහුණ දෙනවා. ඔබතුමා නියෝජනය කරන මොණරාගල දිස්ත්‍රික්කයේ ඇතම් ප්‍රදේශවල ජනතාව මුහුණ දෙන පානීය ජල ප්‍රශ්නයකට අපටත් මුහුණ දෙන්න සිද්ධ වෙනවා. ඒකට එකම හේතුව කියලා මම කියන්නේ නැහැ. නමුත් එක ප්‍රධාන හේතුවක් බවට පත් වෙනවා. ගරු උසස් අධ්‍යාපන ඇමතිතුමාත් මේ අවස්ථාව සිටින නිසා එතුමා වැවිලි කර්මාන්ත මෙතිවරයකට කටයුතු කරපු නිසා මම අවධානය යොමු කරනවා මේ කටුපොල් වගාව සීමාවකින් තොරව ව්‍යාප්ත කරගෙන යන එක. විශාල රබර් වතු ගලවලා බොහොම මෑත කාලේ වගා කරපු රබර් ඉඩම් බොහොමයක කටුපොල් වගා කරගෙන යනවා. මේක විශාල විරෝධයක් අපේ පළාතේ ජනතාවගේ පරිසර වේදීන්ගේ ඇතිවෙලා තියෙනවා. මුලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, එනිසා මං ඉල්ලා හිටින්න කැමති කටුපොල් වගා කරන්නම අවශ්‍ය නම් මුඩු ඉඩම් තෝරගෙන වෙනත් වගාවන් වලට යොදාගත නොහැකි ඉඩම් තෝරගෙන වගා කරන එක අපේ විරුද්ධත්වයක් නැහැ, පරිසරයට හානියක් නොවන ආකාරය. නමුත් අපේ දිස්ත්‍රික්කේ නම් මම නියෝජනය කරන දිස්ත්‍රික්කේ නම් මේ වන විට කටුපොල් වගා කරපු ප්‍රමාණය ඇති කියලයි හැම දෙනෙක්ගේම අදහස. ඒ නිසා සීමාව ඉක්මවා කටුපොල් වගා කරන්න දෙන්න එපා කියන එක මේ වෙලාවෙ ඉල්ලන්න කැමති. ඒ වගේම මම මේ අවස්ථාවෙම තව යෝජනාවක් කරනවා. පහුගිය කාල පරිච්ඡේදයේ ජූලි මාසවලදී අපි මහා ප්‍රශ්නයකට මුහුණ දුන්න ගින්ගඟ ගලලා විශාල විනාශයක් වුණා. මේ වෙච්ච හානිය රුපියල් 7 වලින් තක්සේරු කරන්න බෑ ගරු මන්ත්‍රීතුමනි. අවුරුදු 15කට විතර මිනිස්සුගේ ජීවිත ආපසට අරගෙන ගියා. අපට සිද්ධ වුණ ආධාර දෙන්න තාමත් ආධාර දෙමින් පවතිනවා. මාර්ග සංවර්ධන කරන්න සිද්ධ වුණා. විවිධ ආධාර තාමත් දෙමින් පවතිනවා. හැබැයි මේ හැමදාම අවුරුදු 10කට 15කට වරක් ආධාර දෙන මේ වැඩසටහනෙන් අපි මිදෙන්න ඕනේ ජාතියක් හැටියට. එනිසා මම මේ අයවැය යෝජනා තුළ මම දැක්කම මැහුවා ගින්ගඟ යෝජනා ක්‍රමය පිළිබඳ කිසියම් විදිහක ප්‍රකාශයක් සටහන් වෙලා තියෙනවා. මම දන්නේ නැහැ නිශ්චිතව ඒකට කොයිතරම් මුදලක් වෙන් කළ තියෙනවද කියලා. නමුත් මම ඉල්ලා හිටින කැමති ගින්ගඟ නෙළුව තවලම් ප්‍රදේශයෙන් හරස් කළා ගඟ ගලන එක වළක්වලා මේ මහා ජලකඳ ජාතියට ප්‍රයෝජනවත් විදිහට පාවිච්චි කළ විදුලි බලය උත්පාදනය කරන්නත්, ඒ වගේම ඔබතුමාගේ දිස්ත්‍රික්කයේ වැනි දිස්ත්‍රික්කවල නියඟයෙන් පීඩා විඳින පානීය ජල හිඟයෙන් පීඩා විඳින ජනතාවට මේ ජලය ලබා දෙන්න පුළුවන් මාර්ගයක් හොයා බලන්නත් කටයුතු කරන්න කියලා මේ අයවැය විවාදයේ අවස්ථාවේ මම ඉල්ලා හිටින්න කැමති. ඒ නිසා මම හිතන්නේ ඊට වඩා කතා කරන එක සුසුනේ ඔබතුමාට බොහොමත්ම ස්තුතිවන්ත වෙනවා මට කාලය ලබා දීම ගැන. ඒ නිසා මම නැවතත් ප්‍රකාශ කරන්න කැමති, අපි ජනවාරි 8 වෙනිදා අලුත් ජනාධිපතිතුමෙක් මේ රට පත් කරගෙන, ඒ වගේම නව රජයක් මේ රට පත් කරගෙන බලාපොරොත්තු වෙන්නේ සම්ප්‍රදායික ගමනක් යන එක නෙමෙයි. සම්ප්‍රදායික ගමන් මාර්ගයක ගිහිල්ලා අපේ අනාගත පරපුර දේශපාලනඥයන්ගේ පිටිපස්සේ රැකියා හොයාගෙන යන, එහෙම නැත්නම් සම්ප්‍රදායික පක්ෂවලට ආවඩන මන්ත්‍රීවරුන්ට නායකයන්ට ආවඩන තනකට මේ රටේ අනාගත පරපුර පත් කරන එක නෙමෙයි. ඒ නිසා තරුණයන්ට රැකී රක්ෂා සම්බන්ධයෙන් පුහුණුවක් ලබා දෙන, ඒ අයට වෘත්තීය දැනුම ලබා දෙන, ඒ වගේම ඒ අය නවලෝකයට එකතු කරන ඩිජිටල් තාක්ෂණය මේ රට හඳුන්වලා දෙන, රටේ සියලුම රාජ්‍ය ආයතන ඇතුළු වගකිය යුතු සියලු ආයතන නව තාක්ෂණය හඳුන්වා දෙන, ඒ වෙනුවෙන් මුදල් වෙන් කරන වෛද්‍ය පීඨ නිර්මාණය කරන විද්‍යාපීඨවල ඉගෙන ගන්න දරුවන්ට ශිෂ්‍යත්ව දීමනා වැඩි කරන මේ ආදී ප්‍රශස්ත යෝජනා රාශියකින් සමන්විත රටේ අනාගතය ගැන හිතපු මේ අයවැය ඉදිරිපත් කිරීම ගැන මේ රජයේ අතිගරු ජනාධිපතිතුමාට, අගමැතිතුමාට වෙන්ම මුදල් ඇමතිතුමාටත් රාජ්‍ය ඇමතිතුමාටත් නියෝජ්‍ය ඇමතිතුමාටත් සියලු දෙනාට ස්තුති කරමින් මගේ කතාව අවසන් කරනවා. ඔබතුමාටත් බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. සභාව කල් තෙමීම ගරු පාර්ලිමේන්තු සභානායකතුමා
සඳා උදේ 9:00
පාර්ලිමේන්තුව 2017 නොවැම්බර් 13 වෙනිදා පෙරවරු 9:30 දක්වා විවාදයේ කඩවනවා.